أقدم بسم الله جل وقسما وحمدي وحمدا بالدوام مؤسما أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسما على من له على العلا متببؤ رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாள நண்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவிலும் ஏத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெரு விளக்கை காட்ட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள், அருமை குடும்பத்தார்கள், அவர்களின் புனிதமான பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள்நாடும் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய முதல் பத்து நம்மை விட்டு விடைபெறுகின்ற தருணம் நெருங்கிவிட்டது. முதல் பத்து விடைபெற்று இரண்டாவது பத்தில் அடி எடுத்து வைக்கின்ற அருமையான தருணம். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல் குர்ஆன் வெளிச்சத்தில் அழகான உவமைகள். அல்லாஹுடைய வேதம் நமக்கு சொல்ல வந்த செய்திகளை இவ்வளவு சுவையான உவமைகள் மூலமாக சொல்லி காட்டுகிறது. கவிஞர்கள் ஒரு கருத்தை சொல்வதற்காக உவமையை பயன்படுத்துவார்கள். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா இலக்கியத்துக்கு போட்டியாக வந்த இறைமறை குர்ஆனே எவ்வளவு அருமையான உவமையோடு செய்திகளை சொல்கிறான். அருள்மறை ஒளியில் அழகான உவமைகள் என்ற தலைப்பை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வைத்து ஒவ்வொரு நாள் முடிவிலும் நாளைய தலைப்பு என்ன என்பது முன்னர் அறிவிக்கப்படும். இன்றிலிருந்து தலைப்புகள் அறிவிக்கப்படும். இன்றைய தலைப்பு தொடக்கத்தில் உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் ஒளியில் அழகிய உவமைகள். முதலில் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா யூதர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறான். மசலுல் லதீன ஹும்மிலு தௌராத் சும்மலம் யஹ்மிலுஹா கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. நாம் யாருக்கு வேதத்தை சுமக்க வைத்தோமோ, எந்த யூத சமுதாயம் தௌராத்து என்ற வேதத்தை சுமப்பதற்காக நாம் விதித்தோமோ, அதாவது தௌராத்தினும் வேதத்தை எந்த சமுதாயத்துக்கு நாம் கொடுத்தோமோ, அந்த சமுதாயம் தௌராத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சுமையாக ஏற்றுக்கொண்டார்களே தவிர அதன்படி செயல்படவில்லை. அவர்களுக்குரிய உவமை எப்படி என்று சொன்னால், கமசலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, பொதி சுமக்கின்ற கழுதைகளுக்கு சமம். கழுதைகள் பொதி சுமக்கின்றன. அந்த பொதி சுமக்கின்ற கழுதைகளுக்கு தன்னுடைய முதுகில் ஏற்றப்பட்டிருப்பது மானத்தை மறைக்கின்ற ஆடை என்பது தெரியாது. அந்த இந்த அழகான உவமைத்து ஒரு கவிஞர் எழுதுகிறார். அதோ அந்த கழுதை கூட்டங்களை பாருங்கள், சலவை துறைக்கு சென்று கொண்டிருக்கிறது. வண்ணானுடைய சலவை துறைக்கு, வாஷர்மென்களுடைய சலவை துறைக்கு அதோ கழுதை கூட்டம் சென்று கொண்டிருக்கின்றன. மானத்தை மறைக்கின்ற ஆடைகளை முதுகில் ஏற்றிவிட்டு மானங்கட்ட நிலையில் நிர்வாணமாக அந்த கழுதை கூட்டங்கள் செல்கின்றன. கழுதைகள் இன்றைக்காவது ஆடை அணிந்திருக்கிறதா? ஆடுகளுக்கு ஆடை உண்டா? மாடுகளுக்கு ஆடை உண்டா? மிருகங்களுக்கு ஆடை உண்டா? கழுதைகள் அது மானத்தை மறைக்கின்ற ஆடைகளைத்தான் சுமந்து செல்கின்றன. ஆனால் அதுவோ நிர்வாணமாக செல்கின்றன. இந்த உதாரணமாக பாருங்கள், தலையிலே கூடை நிறைய பூ, தலையில் அதாவது பரட்டை தலையுடன் வயிற்று பிழைப்புக்காக ஒரு பெண்மணி கூடை நிறைய பூக்களை ஏந்தி விற்கிறார். பூ வேண்டுமா? பூ, மல்லிகை பூ வேண்டுமா? மல்லிகை பூ என்று மங்கை உரித்து தன் தலையிலே பூக்களின் கூடைகளை நிரப்பி வண்ணமாக விற்கிறார். அதைத்தான் இந்த வசனத்தை வைத்து ஒரு கவிஞர் சொல்கிறார். அதோ பூ வேண்டுமா பூ என்று கூவி விற்கின்றாள் அந்த பெண் பரட்டை தலையுடன். காரணம், அவள் தன்னுடைய தலைக்கு பூசூடி அழகு பார்க்கவில்லை. அவள் வயிற்று பிழைப்பு பூ வியாபாரம், பூவாய பூ வியாபாரம் செய்யக்கூடிய பெண்ணுரித்தி தன் வயிற்று பிழைப்புக்காக தன் பசியை போக்குவதற்காக பூ விற்கின்றாள். ஆனால் பூ விற்கின்றவள் தன் தலையிலே எண்ணெய் தடவவில்லை, பூ வைக்கவில்லை. ஏனென்றால் அவள் எண்ணெய் தடவி பூ வைக்கின்ற அளவுக்கு அவளுடைய பொருளாதாரம் இல்லை. வயிற்று பசிக்காக தலையிலே பூ விற்கின்றாள். எனவே பூ வேண்டுமா பூ என்று விற்கின்றாள் பெண் பரட்டை தலையுடன். அதை போல தள்ளுகின்ற வண்டி, தள்ளு வண்டியில் வயிற்று பிழைப்புக்காக ஏழை தொழிலாளி வண்டியை தள்ளிக்கொண்டே செல்கிறான். எதை அரிசி மூட்டைகளை ஏந்திய வண்ணமாக தள்ளு வண்டியில் வண்டியை தள்ளிக்கொண்டு செல்கிறான் அந்த கூலி தொழிலாளி வயிற்று பசியுடன். எதற்காக வயிற்று பசியை நீக்கக்கூடிய அரிசி மூட்டைகளை ஏற்றி தள்ளி செல்கின்றான் தன் வயிற்றில் பசியுடன். எனவே பரட்டை தலையுடன் பெண்ணொருத்தி தலையிலே பூக்களை சுமந்து விற்பதைப் போல வயிற்று பசியுடன் ஒரு தொழிலாளி அரிசி மூட்டையை ஏந்தி செல்லும் வண்டிகளை தள்ளுவதைப் போல மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை தன்னுடைய முதுகிலே ஏற்றிவிட்டு மானங்கட்ட நிலையில் நிர்வாணமாக செல்லக்கூடிய கழுதை கூட்டங்களைப் போல அதோ பாருங்கள் யூதர்கள். அந்த யூதர்களுக்கு நாம் தௌராத்து வேதத்தை கொடுத்தோம். தௌராத்து வேதத்தை கொடுத்தவர்கள் தௌராத்தை ஒரு சுமையாகத்தான் எடுத்துக் கொண்டார்கள். தௌராத்தை வேதமாக வெளிச்சமாக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ளவில்லை. அந்த தௌராத்து நூலினுடைய சுமையை தலையிலே ஏற்றிக்கொண்டு அந்த தௌராத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை செய்தியை புரிந்து கொள்ளாமல் பொதி சுமக்கின்ற கழுதைகளைப் போல் மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் அழகான உவமையின் மூலமாக சொன்னான். இந்த உவமையை வைத்துத்தான் பல கவிஞர்கள் இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டதைப் போல பரட்டை தெளிவுடன் பூவிற்கும் பெண்ணும் வயிற்று பசியுடன் வண்டியை இழுக்கின்ற தொழிலாளி என்ற சிந்தனை எங்கிருந்து வந்தது? மானத்தை மறைக்கும் ஆடையை ஏந்தி செல்கின்ற நிர்வாண கழுதை கூட்டங்களைப் போல என்ற உவமையின் மூலமாகத்தான் பல கவிஞர்கள் பல சிந்தனைகளை எடுத்தார்கள். இலக்கிய உலகத்தில் போட்டி போட வந்த இறைமறை குர்ஆன் எவ்வளவு அழகான உவமை சொல்லுகிறது பாருங்கள். கழுதையினுடைய, அதாவது தமிழில் இதற்கு ஏற்ப ஒரு பழமொழி உண்டு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கற்பூர மூடைகளை தலையிலே சுமந்து செல்கின்ற கழுதை கூட்டங்களுக்கு தன் மேனியிலே இருப்பது கற்பூர கூடை என்பது தெரியாது, கற்பூர மூடை என்பது தெரியாது, கஸ்தூரி மூடை என்பது தெரியாது. ஆனால் அது பொதியாகத்தான் சுமையாகத்தான் கருகிறது. அதே போல தௌராத்து வேதத்தை ஏற்றிக்கொண்டவர்கள் வேதத்தை ஒரு சுமையாக, உதாரணமாக ஒரு படிக்க வேண்டிய புத்தகத்தை படித்துவிட்டு தலைக்கு தலையானையாக வைப்பதைப் போல சில நேரங்களில் பார்க்கலாம். ஒருத்தர் ட்ரெயினில் பயணம் பண்ணாரு. ட்ரெயினில் பயணம் பண்ணவர் அவசர அவசரமாக ட்ரெயின் புறப்படுவதற்கு 10 நிமிஷம்னால இறங்கினார். எதுக்கு இறங்கினான்னா, அவசர அவசரமாக ஒரு மாலை முரசு பத்திரிகை வாங்கினார். உடனே பரவாயில்ல, இவர் ரொம்ப படிக்கிற ஆர்வம் உள்ளவர்கள் தெரியுது. ஏனென்றால் ட்ரெயின் புறப்படுகிற இந்த நேரத்திலே அவசர அவசரமா ஓடி போய் மாலை முரசு பத்திரிகை வாங்கினார் என்று மகிழ்ச்சியோட சரி பரவாயில்லை. அவர் வேகமா ஓடி பத்திரிகை வாங்கி வந்தாரு. நாமும் படிக்கலாமல் ஆர்வத்தோடு இருந்தார், வந்தார், பத்திரிகை வாங்கிவிட்டு ரயிலுக்குள்ள வந்தார், விரித்தார், படித்தார். பத்திரிகை வாங்குவது எதற்காக? படிப்பதற்கா படுப்பதற்கா? பத்திரிகையை வாங்கினார், ஒரு எழுத்து கூட படிக்கவில்லை, விரித்து படுத்து விட்டார். இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கும் போது நமக்கு என்ன புரிகிறது? எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளாத கூட்டத்தை பொதி சுமக்கும் கழுதைகளைப் போல. புத்தகம் இருக்கிறது எதற்காக? படிப்பதற்காக. சிலர் அதை தலையணையாக டிக்ஷனரியை வைத்துக் கொண்டு படுப்பார்கள். இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை இந்த சமுதாயத்துக்கு உணர்த்த யூதர்களின் போக்கை அல்லாஹ் அழகான உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அடுத்து முஷ்ரிக்குகளுடைய போக்குக்கு ஒரு உதாரணம். முஷ்ரிக்குகள் சிலை வணக்க பேர்வழிகள். அவர்கள் ஏக அல்லாஹுவை வணங்காமல் கற்சிலைகளை கடவுளாக வணங்கி வந்தார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிற அழகான உதாரணத்தை பாருங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மசலுல் லதீன தஹது மின் துனில்லாஹி அவ்லியா கமசல் அன்கபூத். அல்லாஹு அல்லாதவர்களை தனக்குரிய உதவியாளர்களாக எடுத்துக்கொண்ட அந்த முஷ்ரிக்குகள் அவர்கள் ஒரு சிலந்திக்கு சமமானவர்கள், சிலந்தியை போன்றவர்கள். இத்தகதத்து பைத்தார், சிலந்தி தனக்கென்று ஒரு வலையை அமைத்துக் கொள்கிறது. ஆனால் வலையை அமைத்துக் கொண்ட அந்த சிலந்தியின் வலை பாதுகாப்பு வீடாக இருக்குமா? இன்ன அவுஹனல் புயூத்தில் பைத்துல் அங்கபூத். வீடுகளிலே மிக பலவீனமான வீடு சிலந்தியின் வீடு. சிலந்திக்கும் ஒரு வீடு இருக்கிறது, ஆனால் அந்த சிலந்தியின் வீடுதான் வீடுகளிலே மிக பலவீனமான வீடு. நாம் வீடு கட்டும் போது இன்ஜினியரை பார்த்து இது எத்தனை அடுக்குகள், எத்தனை மாடிகள் கட்டலாம், எத்தனை ஐடியாக்கள் கொடுக்கிறோம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பிளான் வகுக்கின்ற நேரத்திலே பொறியியல் வித்தகரை பார்த்து ஆலோசனை கேட்டு இந்த தூணு தாங்குமா, எத்தனை மாடிக்கின்ற கட்டிடம் எடுக்கும். ஆக கட்டிடக்கலை என்பது அதிலே ஒரு அந்த ஆர்கிடெக்சர் எனப்படுகிற சிற்பக்கலைக்காக அல்ல, அந்த கட்டிடம் தாங்குகிற பலத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எனவே ஒரு கட்டிடம் எழுப்பப்பட வேண்டுமானால் எத்தனை மாடி கட்டலாம், எத்தனை மாடிக்கின்ற அடித்தளம் தாங்கும், இதன் தூண்கள் தாங்கும், இதனுடைய கான்கிரீட் தாங்கும் என்றெல்லாம் கணக்கிட்டுத்தான் கட்ட கட்டிடத்தை எழுப்புகின்றோம். இங்கே பாருங்கள், மனிதன் தனக்கென்று பலமாக வாழ வேண்டும் என்று ஒரு கோட்டையை கட்டி வாழ்கிறான், உறுதியான வீட்டை கட்டி வாழ்கிறான், சிறந்தையும் தனக்கென்று வீடை அமைத்துக் கொள்கிறது. அந்த வீடு எத்தகைய வீடு? மிக மிக அங்கபூத். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா அன்கபூத் என்ற பெயரிலே ஒரு சூறாவை அருளி, சிலந்தியின் வீடு என்று ஒரு பெயரிலே ஒரு தனி சூறா, அந்த சிலந்தியின் வீடு என்ற ஸ்பைடர் எனப்படுகிற தனி அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவது என்ன தெரியுமா? வீடுகளில் மிக பலவீனமான வீடு சிலந்தி வீடு. நமக்கென்று ஒரு வீடு இருக்கிறது, வீடுகளில் தான் எத்தனை வகை, ஓலை குடிசை மண் சுவர், அதை போல சுடப்பட்ட செங்கற்கள், மேலே ஓடு உத்தரம், இதற்கு இது அடுத்த கட்டமாக கான்கிரீட் சுவர்கள், உறுதியான கட்டிடம், இப்படி பல வகை வீடுகள். இந்த பல வகை வீடுகளில் சிலந்தியின் வீடு எப்படிப்பட்ட வீடு? சின்னஞ்சிறு குழந்தைகள் கடற்கரை ஓரத்திலே மணல் வைத்து விளையாடுவார்கள், மணல் வீடு கட்டி விளையாடுவார்கள். அந்த மணல் வீடு கட்டி விளையாடும் போது, மணலை குவித்து வீடு கட்டி விளையாடும் போது, இன்னொரு சிறுவன் வந்து அதை ஒரு கணம் மிதிப்பான், வீடு இல்லாமல் போகிவிடும். குழந்தைகள் சண்டை போடுகிற காட்சி கடற்கரை பகுதியில் பார்க்கலாம். எனவே இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் மணல் வீடு கட்டி விளையாடுவதைப் போல சிலந்தியின் வீடு உலகத்து வீடுகளிலே மிக மிக பலவீனமான வீடு. ஹூ என்று ஊதிவிட்டால் உருக்குலைகின்ற வீடு சிலந்தியின் வீடு. அந்த வீடு தனக்கு ஒரு பலமான கோட்டை என்று கருதி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுவைத்தான் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் தான் வலுவான இறைவன், வணக்கத்திற்கு உரிய இறைவன். அந்த அல்லாஹுவை தவிர மற்றவைகளெல்லாம் நமக்கு கை கொடுக்கும். அல்லாஹுவை தவிர மற்றவைகளெல்லாம் கடவுள் என்று கருதி கொண்டால் அவைகளெல்லாம் சிலந்தி வீட்டுக்கு, சிலந்தி தன் வீடு அமைத்துக் கொண்டதற்கு சமம் என்று அருள்முறை குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இந்த ஆயத்தை சிலர் விளக்கம், நான் அந்த தலைப்புக்கு நுழையவில்லை, ஒரு குறிப்பு சொல்கிறேன். இந்த ஆயத்தில் இரணேச செல்வரிடத்திலே அருள் வேண்டுவதற்கு சிலர் இணைத்து சொல்கிறார்கள், அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பதை மட்டும் ஒருவரியோடு இப்போதைக்கு முடித்துக் கொள்கிறேன். அது தனி தலைப்பாக வரும். ஏனென்றால் சிலர் சொல்வார்கள், பார்த்தீர்களா, இரணேசர்களோடு நீங்கள் பச்சுக்கோடு வைக்காதீர்கள், இரணேச செல்வருடைய ஆசையை நாடாதீர்கள், அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்று சிலர் சொல்கிற விளக்கம், அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. அதாவது அன்றைய முஷ்ரிக்குகள், சிலை வணங்கிகள், கற்சிலைகளை கடவுளாக கருதி லாத்து உஸ்ஸா மனாத் என்ற பெயரிலே பல கடவுள்களை கற்பித்த நேரத்தில் அவைகளெல்லாம் வலுவிழந்தவை, வணக்கத்திற்கு தகுதியற்றவை என்று உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த சிலந்தி உதாரணத்தை சொன்னான். ஆனால் அல்லாஹ் ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினான் தெரியுமா? எந்த சிலந்தியின் வீட்டை பலவீனமான வீடு என்று தன் வேதத்தில் வியாசம் காட்டினானோ அந்த பலவீனமான வீட்டை வைத்துக் கொண்டு உலகத்தின் கோட்டையை காப்பாற்றினான். அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அதிசயம் அது. என்ன அதிசயம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும், முஸ்லிமாம் ரஹமத்துல்லா அலைஹி சொல்லி காட்டியதை போல என்று தொடர்கிற பாடலிலே சொல்லி காட்டுகிறார்கள். பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் பயணத்தின் போது ஒரு குகையிலே ஒதுங்குகிறார்கள். குகைக்குள்ளே அல்லாஹுடைய திருத்தூதர், குகை வாசலில் எங்கிருந்தோ வந்த சிலந்தி வலை பின்னியது. வலை பின்னியவுடன் உள்ளே அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார்கள். வலை பின்னியவுடன் எதிரிகள் துரத்தி வந்த எதிரிகள் ஒரு கணம் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னால் சென்றார்கள், எதிரிகள் பின்னால் துரத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் குகைக்குள்ளே சென்றவுடன் எங்கிருந்தோ வந்தது அடுத்த கணம் வலை பின்னப்பட்டது. எதிரிகள் கூட்டம் பின்பற்றி பார்த்தவர்கள் சுற்றி பார்க்கிறார்கள், குகைக்குள் வலை பின்னப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போயிருப்பார்கள்? இந்த குகைக்குள்ளே சென்றிருப்பார்களா? சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் குகைக்குள்ளே சென்றிருந்தால் இந்த வலை இங்கே பின்னப்பட்டிருக்காது. வலை எப்போது பின்னப்படும் என்றால், மனித நடமாட்டம் இல்லாமல், பல நாட்களாக நடமாட்டம் இல்லாமல் பகுதியில் தான் சிலந்தி வலை பின்னும். உதாரணமாக இங்கே இவ்வளவு தெளிவாக இருக்கிறது இந்த காட்சி. பாலடைந்த கட்டிடங்களை பார்த்தால் அங்கங்கே ஒட்டடைகள். எனவே ஒட்டடை என்ற சிலந்தி வலை நடமாட்டம் இல்லாமல் இருந்தால்தான் இருக்கும். சற்று நேரத்திற்கு முன் யாராவது இந்த குகைக்குள்ளே புகுந்திருந்தால் நிச்சயமாக இந்த வலை இங்கே இருந்திருக்காது என்ற முடிவு கட்டி அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே சென்றிருக்க மாட்டார் என்று குகைக்குள்ளே பார்க்காமல் போய்விட்டார்கள். அதை முஸ்லிமாம் ரஹமத்துல்லா அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹு ரப்பு தன்னுடைய திருத்தூதரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவுடன் கோட்டைகள் அங்கே தேவைப்படவில்லை. மிகப்பெரிய அரண் சுவர்கள் பாதுகாப்பு கவசங்கள் தேவைப்படவில்லை. ஒரு சின்னஞ்சிறிய சிலந்தியை வைத்து அல்லாஹ் தன் திருத்தூதரை காப்பாற்றினான். வரலாற்றில் எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது பாருங்கள். ஒரு சின்னஞ்சிறு எந்த சிலந்தியை அல்லாஹ் குர்ஆனில் விலாசம் காட்டும் போது வீடுகளிலேயே பலவீனமான வீடு சிலந்தி வீடு என்று சொன்னானோ அந்த சிலந்தியை வைத்து அல்லாஹ் தன் திருத்தூதரை காப்பாற்றுகிறான். சிலந்தியின் இந்த வலி குறித்து ஒரு கவியரங்கம் நடைபெற்றது தஞ்சையிலே. அந்த நேரத்தில் இது குறித்து பலரும் பல செய்தியை சொன்னார்கள். அப்போது ஒரு கவிஞர் சொன்ன வார்த்தை நினைத்து பார்க்கிறேன். அதாவது சிலந்தி வலியினால் வீடுகளில் மிக பலவீனமான வீடினால் அல்லாஹ் தன் தூதரை காப்பாற்றி அதிசயத்தை ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். நமது ராஜாக்களுக்கு யானைப்படை காவல் அன்று, நமது ராணிகளுக்கு பூனைப்படை காவல் இன்று. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் ஆட்சியாளர் ஒரு பெண்ணாக இருந்ததனால் இந்த உமை சொல்லப்பட்டது. உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும், விளக்கம் தேவையில்லை. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். நமது ராஜாக்களுக்கெல்லாம் யானைப்படை காவல் அன்று, நமது ராணிகளுக்கெல்லாம் பூனைப்படை காவல் என்று. ஏனென்றால் அன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆபத்து வரும் என்பதற்காக ஆட்சியாளர்களுக்கு பிளாக்கேட்ஸ் எனப்படுகிற பூனைப்படை பாதுகாப்பு செய்யப்பட்டது. எந்த நேரத்திலும் புல்லட் ப்ரூஃப் எனப்படுகிற ஆடை அணிய வேண்டிய தேவை ஏற்பட்டது. குண்டு துளைக்காத ஆடை புல்லட் ப்ரூஃப் அணிய வேண்டிய அவசியமும், எந்த நேரமும் பிளாக்கேட்ஸ் எனப்படுகிற பூனைப்படை காவலும் இருக்க நேரிட்டது தமிழகத்துடைய முன்னாள் முதல்வருக்கு. அந்த சூழலில் சொல்லப்பட்ட கவிதை, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், நமது ராஜாக்களுக்கு யானைப்படை காவல் என்றால் சேரமன்னன் சோழமன்னன் பாண்டிய மன்னன் ஆண்டிய தமிழ்நாட்டிலே யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாள்படை என்ற நாலு படைகளும் மன்னருக்கு பாதுகாப்பாக இருந்தது வரலாறு. எனவே நமது ராஜாக்களுக்கு யானைப்படை காவல் என்று, நமது ராணிகளுக்கு பூனைப்படை காவல் என்று. அந்த யானைப்படைக்கும் இந்த பூனைப்படைக்கும் மேலாம்படை அல்லவா சிலந்திய உன் நூலாம்படை. அந்த சிலந்தியை பார்த்து அல்லாஹ்வுடைய திருத்தூதரை காப்பாற்றி சிலந்தியை பார்த்து கவிஞர் சொல்கிறார், அந்த யானைப்படைக்கும் இந்த பூனைப்படைக்கும் மேலாம்படை அல்லவா சிலந்திய உன் நூலாம்படை. ஏனென்றால் நீ எங்கள் அண்ணல் நாயகத்தை காட்டிக் கொடுத்து ஐந்தாம் படையாகவில்லை அல்லவா, அண்ணல் நாயகத்தை காட்டி ஐந்தாம் படையாக அல்லவா. எனவே நாலாம் படைக்கு மேலாம்படை. நாலாம் படை என்று சொன்ன யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலால் படை. இந்த நாலாம் படைக்கு மேலாம்படை எது தெரியுமா? சிலந்தியின் நூலாம்படை. சிலந்தியின் அந்த சின்ன சிலந்தியின் நூலாம்படை ஒரு மிகப்பெரிய மார்க்கத்தை காக்க வந்த ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கவசமாக இருந்தது. அதன் காரணத்தினால் இன்றைக்கு உலகமெல்லாம் இஸ்லாம் பரவி இருக்கிறது. அரபக மன்னத்திலே அரபு நாட்டிலே பிறந்த இஸ்லாம் அரபிக்கடல் ஓரம் வழியாக உலகமெல்லாம் பரவி இருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு அரபு நாட்டில் உதித்த இஸ்லாம் அரபு ஹிஜாசு மாகாண அரபு நாடு என்று சொன்னால் இந்த ஐக்கிய அரபு அமீரகம் அல்ல, அந்த ஹிஜாசு மாகாணத்திலே மக்கமா நகரத்திலே தோன்றிய இஸ்லாம் இன்றைக்கு இல்லாத இடம் இருக்கிறதா? பாலைகளில் காடுகளில் பனி படர்ந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் எல்லாம் சுடல்விட்டு பிரகாசிக்கிறது என்று சொன்னால், அரபிக்கடல் ஓரத்திலே இஸ்லாம் தோன்றிய இஸ்லாம் அட்லாண்டிக் கடல் ஓரத்திலே இருக்கிறது, பசிபிக் கடல் பக்கத்திலே ஒளிவிட்டிருக்கிறது, ஆர்க்டிக் கடல் பக்கத்திலே வடதுருவம் தென்துருவம் எல்லாம் இருக்கிறது என்றால் என்ன காரணம்? அந்த சின்ன சிலந்தி அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாற்ற முற்பட்டதினால் அல்லாஹ்வுடைய தூதர் காப்பாற்றப்பட்டு உலகமெல்லாம் இஸ்லாம் பரவியது. எனவே அந்த சிலந்திக்கும் ஒரு பங்கு இருக்கிறது இஸ்லாமிய பிரச்சாரத்தில். எனவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா சொல்லி காட்டுகிறான், மிகச்சிறந்த வீடுகளில் மிக பலவீனமான வீடு சிலந்தியின் வீடு. அந்த சிலந்தியின் வீட்டை வைத்துக் கொண்டு அல்லாஹ் உலகத்தின் சிகரத்தை காப்பாற்றினான். உலகத்தையே காக்க வந்த உலகத்தையே உய்விக்க வந்த உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றுவதற்கு வீடுகளில் மிக பலவீனமான வீடு எது என்று வேதத்தில் சொன்னானோ அந்த வீட்டை வைத்து காப்பாற்றினான். அழகான உமை அல்லவா? எனவே அல்லாஹுவை பற்றி பிடிப்போம். அல்லாஹுடைய அல்லாஹான் வணக்கத்து குறித்தானவன் என்று உறுதி நம்புவோம். அந்த நம்பிக்கை இருக்கும் போது நாம் வெற்றி பெறலாம். அல்லாஹுவை வணக்கத்துக்குரியவர்களாக ஏற்றுக் கொள்வது உறுதியான எக்கு கோட்டையிலே வாழ்வதற்கு சமம். அல்லாஹு அல்லாத கற்சிலைகளை கடவுளாக ஏற்றுக் கொள்வது சிறந்தி வீட்டில் குடியிருப்பதற்கு சமம். எவ்வளவு அருமையாக அல்லாஹ் தான் சொல்ல வந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். அடுத்த ஒரு இடத்திலே சொல்கிறான், சமுதாயத்தை சொன்னான், முதல்ல யூதர்களை பற்றி சொன்னான், யூதர்களை பற்றி ஒரு உதாரணம் சொன்னோம், அடுத்து முஷ்ரிக் என்ற சிலை வணங்கிகளை பற்றி ஒரு உதாரணம் சொன்னோம், இனி முஸ்லிம்கள் எனப்படுகிற இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். எப்படி சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிக்க. எவ்வளவு அருமையான உண்மை பாருங்க, அல்லாஹ்வுடைய கயிறுன்னு சொன்னா எது அல்லாஹ்வுடைய கயிறு, இதோ அல்லாஹ்வுடைய கயிற்றுக்கான ஒரு அடையாள சின்னம் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் ஷரீஃப். அல்லாஹ்வுடைய கயிறு குர்ஆன் ஷரீஃப், அல்லாஹ் கயிறுன்னு சொன்னான், ஏன் கயிறு என்று சொன்னா, இங்குதான் நம்ம சிந்திக்க வேண்டிய அந்த ஊமையின் ஆழத்தை இங்கே சிந்திப்போம். அல்லாஹ்வுடைய இரும்பை பற்றி பிடிங்கள் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் ஒரு இரும்பாக்கி, ஏ மூமின்களே உலகமெல்லாம் வாழுகிற மூமின்களே அல்லாஹ்வுடைய இரும்பு குர்ஆன் பற்றி பிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய கல்லு குர்ஆன் பற்றி பிடிங்கள் அல்லாஹ் சொல்லல. ஏன்னா கயிறை விட பலமானது இரும்பு, இரும்பை விட பலமானது பாறாங்கல்லு. எனவே பாறாங்கல்லை பற்றி பிடியுங்கள் என்று சொல்லாத இறைவன், இரும்பை பற்றி பிடியுங்கள் என்று சொல்லாத இறைவன் ஒரு கயிற்றை பற்றி பிடிக்க சொன்னான். என்ன காரணம், அல் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய கயிறு, எவ்வளவு அழகானவுமை, சிந்திக்க சிந்திக்க உள்ளத்திலே செந்தேன் சிந்துகின்றது, அவ்வளவு அருமையான உமை. குர்ஆனுக்கும் கயிறுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா, முதல்ல கயிறுடைய புரொடக்ஷன் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்வோம். பல்வேறு ஊர்களில் கயிறு பின்னக்கூடிய தொழிற்சாலை இருக்கும், கயிறு எப்படி உருவாகிறது தெரியுமா, தென்னை மரத்தினுடைய ஓட்டை அதை தண்ணீரிலே ஊற வைப்பார்கள், தண்ணீரில் ஊற வைத்து அதற்கு பிறகு அதை வெளியே எடுத்து அந்த தோலை உரிப்பார்கள், தோலை உரித்து அந்த தென்னை மரத்தின் ஓட்டையை ஒரு கட்டையினால் தட்டுவார்கள், தட்டிய பிறகு அது சவரி எனப்படுகிற நாராக பிரியும், பிரிந்த பிறகு அதற்றையெல்லாம் காயப்போடுவார் அடிப்பார்கள், கட்டையா அடிக்கும் போது துகள் மாறி அந்த நாறு தனியாக இருக்கும், அந்த நாரை எடுத்து பார்த்தால் நூலை போல மென்மையான நாறு, ரெண்டு விரலாக லேசாக துண்டித்து விடலாம், அப்படிப்பட்ட நாறுகள் கடைசியில் குவிக்கப்பட்டு அந்த நாரை எடுத்து மொத்தமாக சுருட்டி ஒரு ராட்டினத்தில் சுற்றுவார்கள், ராட்டினத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றும் போது ஒரு மெல்லிய கயிறு உருவாகும், அதற்கு பிறகு ரெண்டு கயிற்றை சேர்த்து மூன்றாவதாக ராட்டினத்தில் பின்னினால் இன்னொரு கயிறு உருவாகும், இப்படி ஒரு மிகப்பெரிய வடம் கயிறு உருவாகும். இந்த வடம் கயிறு உருவாகிறதே கப்பலை கூட கட்டி நிறுத்துகிற அளவுக்கு பலம் மிக்க வடங்கயிறு உருவாகிறது என்றால் அந்த வடங்கயிற்றின் தொடக்கம் எது தெரியுமா, சாதாரண ஒரு நெல் மெல்லிய இழை. எவ்வளவு பெரிய வலிமை அந்த கயிறுக்கு வந்தது, பல இழைகள் சேர்ந்ததினால் ஒரு பலமான கயிறு உருவாகிறது. நான் சொன்னது தென்னை மயிர கயிறு இப்படி உருவாக்கப்படுகிறது, தொட்டில் கயிறு எப்படி உருவாக்கப்படுகிறது, பஞ்சி, பஞ்சியை அந்த பஞ்சினை நூலாக்கி அந்த நூலை இணைத்து தொய் நூலாக்கி அதற்கு பிறகு நூலாக்கி இணைத்து பல இணைப்புகள் இணைத்து ஒரு கனமான தொட்டில் கயிறு உருவாக்கப்படுகிறது. ஆக எந்த கயிறாக இருந்தாலும் அந்த கயிற்றின் துவக்கம் அடிக்கிற காற்றில் பறக்கிற தன்மை. உதாரணமாக தென்னை மரத்தில் உருவாக்கப்படுகிற கயிறு, அந்த கயிற்றினுடைய தொடக்கம் எது தெரியுமா, சவரி இழை, பூ என்று காற்றடி கையில் வைத்து ஊதினால் அது பறக்கும், இரண்டு விரலால் அதை துண்டித்து விடலாம். அதே போலத்தான் பஞ்சி என்பது உள்ளங்கையில் வைத்து ஊதும் போது பறப்பது பஞ்சி, அந்த பஞ்சினால் தான் மிகப்பெரிய கயிறு உருவாக்கப்படுகிறது. எனவே மூமின்களே, மூமின்களே, நீங்கள் தொடக்கத்தில் எப்படி இருந்தீர்கள், தனித்தனி இழைகளாக இருந்தீர்கள், தனித்தனி இழைகளாக இருந்த நீங்கள் ஒரு சமுதாயமாக இணைந்து ஒரு கயிறாக பின்னப்படுகிறீர்கள், ஒரு கயிறாக பின்னப்பட்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் பற்றி பிடியுங்கள் குர்ஆனை, சின்னாபின்னமாக சிதறிவிடாதீர்கள். எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடிந்தவர்கள், இறை ஒன்றி, மறை ஒன்றி, குலம் ஒன்றி, நபி ஒன்றி, கஃபா ஒன்றி, எல்லாம் ஒன்றி. மன் ஃபுஅத் ஏகே இஸ் கௌமிக்கு நுக்ஸான் பியத், அல்லாமா இக்பால் சொல்லி காட்டுவாரே, இந்த சமுதாயத்துடைய லாபம் ஒன்று, நஷ்டம் ஒன்று, இறை ஒன்று, இறைவனின் திரு தூதர் ஒன்று, மறை ஒன்று, குர்ஆன் ஒன்று, எல்லோரும் முன்னோக்குகிற திசை கஃபா ஒன்று, எல்லாம் ஒன்று, இந்த சமுதாயம் ஏன் ஒன்றாகிவிடக் கூடாது என்று அல்லாமா இக்பால் ரஹமத்துல்லாஹி தன் ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த ஒற்றுமையை சொல்ல வந்த அல்லாஹ் எப்படி கயிறு என்று சொல்கிறான். எனவே இந்த சமுதாயம் ஒரு கயிறாக இருக்கிறது, இந்த சமுதாயம் என்ற கயிறை
தனித்தனியாக தனித்தனி நபர்களாக பிரியும் போது அந்த கயிற்றினுடைய தனித்தனி இழைகளாக மாறிவிடுகிறோம். இழைகளாக மாறிவிட்டால் எதிரிகள் நம்மை லேசாக துண்டாடி விடுவார்கள். ஒரு இழையை எப்படி தன் இரண்டு விரலால் ஒடித்து விட முடியுமோ, இரண்டு விரலால் ஒரு இழையை அறுத்து விட முடியுமோ, அதை போல மற்றவர்கள் நம்மை இலக்காரமாக்கி விடுவார்கள். எனவே கயிற்றின் இழை போல் நாம் பலமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உலகத்தில் ஒற்றுமையை சொல்வதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டும் பாருங்கள். ஒரு SMS ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது, தமிழ்நாட்டில் பரவலாக ஒற்றுமை வலியுறுத்திய ஒரு SMS, இந்து என்று சொன்னால் உதடுகள் ஒட்டுவதில்லை, கிறிஸ்தவன் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டுவதில்லை, முஸ்லிம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டுகிறது, ஆனால் முஸ்லிம்களுக்குள் தான் பல பிளவுகள். அந்த முஸ்லிம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டுகிறது என்றால் சொன்னால் காரணம், அந்த முஸ்லிம்களாக நம்மை ஆக்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயரை சொல்லும் போது அந்த முஹம்மது என்ற பெயரால் உதடுகள் ஒட்டுகிறது, ஆனால் சமுதாயத்தில் தான் ஒட்டிவிட முடியாத சூழல் உருவாகிறது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், ஒற்றுமையை வலியுறுத்த நீங்கள் கயிற்றை போல் அல்லாஹுடைய கயிற்றை பெற்றிப்பிடியுங்கள். கயிறு என்பது ஒற்றுமையின் சின்னம். எனவேதான் இரும்பு அல்லாஹுடைய இரும்பு என்பது இரும்பென்று சொல்லி இருக்கலாம். இரும்பு கயிற்றை விட பலமானது தானே, அந்த இரும்பை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. கல்லு கயிற்றை விட பலமானது தானே, அந்த கல்லை உதாரணத்துக்கு பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டிய உமை கயிறு. இன்னொரு உதாரணம் இதிலே பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனை கயிறு என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அந்த குர்ஆன் என்ற கயிற்றை பற்றி பிடிக்க வேண்டும். சரி, கயிற்றை பற்றி பிடிப்பது எப்போது, அதையும் நாம் சிந்திக்க வேண்டும். கயிற்றை பற்றி பிடிப்போது பாதாளத்தில் விழுந்தவனை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிற செய்தி பிரிவுகள் பல்வேறு தருணங்களில் சில சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆழ்குணறு தோண்டப்படுகிற நேரத்தில் உள்ளே விழுந்துவிடும். எனவே பாதாள சாக்கடை தோண்டுகின்ற நேரத்தில், ஆழ்கிணறு தோண்டப்படுகிற நேரத்தில் சிறுவர்கள் குழந்தைகள் உள்ளே விழுந்துவிட்டால் அவர்களை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுவதற்கு ஒரு தூணையா உள்ளே இறக்குவார்கள், ஒரு இரும்பு தூணையா இறக்குவார்கள், இறக்க மாட்டார்கள். ஒரு கயிற்றை கரையிலிருந்து இறக்குவார்கள். கயிற்றை இறக்கப்படும் போது உள்ளே இருக்கிறவன் அதை பற்றி பிடிக்கிறான். எவ்வளவு பாதுகாப்பாக பற்றி பிடிக்கிறானோ, அந்த பற்றி பிடிக்கும் போது கயிறு மேலே கப்பி வழியாக ஏற்றப்படுகிறது. அதாவது கயிறு மேலே ஏற்றப்படும் போது பிடித்தவன் தப்பித்துள்கிறான். இந்த உலகம் என்பது ஒரு பாலங்கிணறு. இந்த உலகம் என்ற பாலங்கிணத்தில் மனிதர்கள் எல்லாம் விழுந்து தவிக்கின்ற நேரத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னே கிபி 610 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி அல்லாஹ் ஒரு கயிறை இறக்கினான். ஏற்கனவே 2 நாள் நாம் நினைவூட்டியதை போல கிபி 610 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி அல் குர்ஆன் என்ற கயிற்றை அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கினான். ஒரு கதிருடைய இரவில், புனித ரமலான் கதிருடைய இரவில் இறக்கினான். அதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ கயிறு வந்துவது, பற்றி பிடியுங்கள். முஸ்லிம் சஹாபாக்கள் பற்றி பிடித்தார்கள். தாபியங்கள் நாதாக்கள் நாமன் வரையிலும் பற்றி பிடித்திருக்கிறோம். கயிறை பற்றி பிடித்தவர்கள் கரை சேர்ந்தார்கள். பிடிக்க மாட்டோம் என்று மறுத்தவர்கள் குஃபர் என்ற பாதாளத்தில் விழுந்தார்கள். எனவே அல் குர்ஆன் ஷெரீஃப் என்பது அழகான கயிறு, வலிமையான கயிறு. இந்த கயிற்றை பற்றி பிடித்தால் கரை சேரலாம். கிணற்றுக்குள் விழுந்தவன், பாதாளத்துக்குள் விழுந்தவன் பாதுகாப்பாக கரையேற வேண்டுமானால் அவன் பற்றி பிடிக்க ஒரு கயிறு வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய கயிறு. எனவே குர்ஆனை கயிறு என்று சொன்ன இரண்டாவது காரணம், உள்ளே விழுந்தவனை காப்பாற்றத்தானே கயிறு வேண்டும். நாம் எந்த உள்ளே விழுந்தோம், இந்த உலகம் என்ற பாதாளத்தில் விழுந்தோம், நாம் கரையேறி சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமானால் குர்ஆன் என்ற கயிற்றை பற்றி பிடிக்க வேண்டும். அடுத்து கயிற்றினுடைய மூன்றாவது பயன்பாட்டை பார்ப்போம். கயிற்றினுடைய மூன்றாவது பயன்பாடு என்ன தெரியுமா, அந்த கயிற்றினால அதாவது ஒரு பொருளை கூட சாய்த்து விடலாம். அதாவது நாம் நம்முடைய இலக்கு நோக்கி மரத்தை வெட்டி சாய்க்கின்ற நேரத்திலே அந்த மரம் வெட்டுகிறவர்கள் அந்த கயிற்றினால் இழுப்பார்கள். எவ்வளவு பலமாக கயிற்றை இழுக்க முடியுமோ அதை போன்ற நம்ம லட்சியத்தை சாய்க்கலாம். நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவதற்கும் அந்த கயிறு பயன்படுகிறது. எந்தெந்த வகையிலெல்லாம் கயிறு பயன்படுகிறதோ அந்தந்த வகையிலெல்லாம் அல் குர்ஆனை அழகான உமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அருளிய கயிறு, இந்த கயிற்றை நீங்கள் பற்றி பிடியுங்கள். இது ஒற்றுமைக்கு சொல்லப்பட்ட உதாரணம். இந்த உதாரணத்தில் அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உமையை சொன்னார்கள், அன்னா சுக் அசனானில் மிஸ்த், சீராய் அமைந்த சீப்பின் பல்போல் பாரோர் எல்லாம் படைப்பால் சமமே. அதாவது சீப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், சீப்பாக கிடைக்கிற பொருள் தானே சீப்பு, எல்லோருக்கும் லேசாக கிடைக்கும், மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அந்த சீப்பை வைத்து எவ்வளவு சிறப்பான உதாரணம் பாருங்கள். அந்த கயிறை போல மனிதர்கள் எல்லாம் பற்களுடைய சீப்புடைய பற்களை போன்றவர்கள். பல்லில ஒரு பல்லு உதிர்ந்தால் என்ன நடக்கும், ஒரு பல்லு உதிர்ந்தால் உதிர்ந்த பள்ளி ஒதுக்கி விடுகிறோம். பள்ளி மட்டுமா ஒதுக்கி விடுகிறோம், பள்ளி உதிர்ந்த சீப்பே தேவையில்லை என்று சீப்பையை தூக்கி வீசுகிறோம். நம்முடைய இளைஞர்கள் கரத்தில் எப்போதும் பாக்கெட்டிலே சீப்பிரிக்கும். அந்த சீப்பிரிக்கிற இளைஞர்கள் இடையிடையே எடுத்து சிகை அலங்காரம் செய்து கொள்வார்கள். பள்ளி உதிர்ந்த சீப்பை எந்த இளைஞனாவது பாக்கெட்டில் வைப்பானா? வைக்க மாட்டான். எல்லா பள்ளும் இருந்தால்தான் அந்த சீப்பு பாக்கெட்டில் இருக்கும். ஒரு பள்ளு உதிர்ந்தால் உதிர்ந்த பள்ளியும் ஒதுக்கி விடுகிறோம், அந்த சீப்பையை தூக்கி வீசி விடுகிறோம். எனவே சீப்பினுடைய பற்கள் எவ்வளவு சிறப்பாக சீராக இருக்கிறதோ இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? சீப்பின் பற்களைப் போல சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த கயிற்றின் பின்னணியில் மனித இனம் சீப்பினுடைய பற்களுக்கு சமம் என்ற ஒரு அருமையான செய்தியை சொன்னார்கள். எனவே ஒற்றுமையாக இருப்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அல்லாஹ்வுடைய கையிலிருந்து குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது சமுதாயத்துக்கு, அடுத்து குடும்பம், அதாவது அடுத்தடுத்த ஸ்டெப்புகளும் அடுத்து குடும்பத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம். அதான் முதலில் குடும்பத்துக்கு ஒரு வாழ்க்கை துணைவி. அந்த வாழ்க்கை துணைவி அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? உங்கள் அதாவது இரவு நேரத்தில் உடல் உறவு கொள்ள ரமலான் மாதத்து இரவில் அனுமதிக்கப்பட்டது என்ற செய்தியை சொல்ல வந்த அல்லாஹ் இந்த மாதத்தில் இந்த உதாரணத்தை சொல்வது ரொம்ப பொருத்தம். உஹில்லக்கும் லைலத்த சியாம ரஃபஸ், உடலுறவு ரமலான் மாதத்து இரவு நேரத்தில் செய்யலாம். இரவு நேரம் உண்ணலாம் பருகலாம் என்பது மட்டுமல்ல உறவும் கொள்ளலாம். ரமலான் என்பதற்காக வேண்டி நாம் இரவு நேரத்தை கூட துறவரம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உடலுறவு அனுமதிக்கப்பட்டது. அதை சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? இரவு நேரத்தில், ரமலான் மாதத்து இரவு நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணவியோடு நீங்கள் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம். ஏன் தெரியுமா? ஹுன்ன லிபாசுல்லக்கும் வந்தும் லிபாசுல்லஹுன்ன, உங்கள் மனைவியர் உங்களுக்கு ஆடை, நீங்கள் உங்கள் மனைவியருக்கு ஆடை. ஆடை என்று அழகான உவமையின் மூலமாக அகில உலகத்து அறிஞர்களையெல்லாம் அல் குர்ஆன் ஷரீஃப் ஆச்சரியப்பட வைக்கிறது. எவ்வளவு சிறப்பான உவமை பாருங்கள். இந்த உவமைக்குள் அடங்கிய சில செய்திகளை முதலில் நினைவு கூர்வோம். ஆடை என்பது என்ன? ஆடை என்பது பல இழைகளால் நெய்யப்பட்டது. நெசவு தொழில் நடக்கிற பகுதியில் தெரியும், ஊடும் பாவுமாக, அதாவது குறுக்கும் நெடுக்குமாக நூல்கள் இணைந்து ஆடை நெய்யப்படுகிறது. அப்படி ஊடும் பாவுமாக குறுக்கும் நெடுக்குமாக நூல்கள் இணையும் போது அந்த நூல்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆடையின் இழைகள் நெருக்கமாக இருந்தால்தான் அது நேர்த்தியான ஆடை. இழைகள் இடைவிட்டு இருந்தால் அந்த ஆடை தரம் குறைந்த ஆடை. கணவன் என்பது ஒரு நூலு, மனைவி என்பது ஒரு நூலு, இரண்டு பேரும் சேர்ந்த தாம்பத்தியம் ஒரு ஆடை. எனவே இதயங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நெசவு தொழின் போது ஆடையின் குறுக்கும் ஊடும் பாவுமாக இணைவெளி போல இழைகள் அங்கே நெருக்கமாக இருந்தால் மேலான ஆடை, இங்கே இழைகளுக்கு பதில் கணவன் மனைவியினும் இதயங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும், இருவருடைய இதயங்கள் இணக்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், முதலில் இழைகளின் நெருக்கத்தை போல இதயத்தின் நெருக்கம். இரண்டாவது விஷயம், மென்மையாக இருக்க வேண்டும். ஆடையின் இழைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு மென்மையாக இருக்கிறதோ அதை போல தரமான ஆடை, மொத்தமான ஆடை பாருங்கள். மிக மொத்தமான நூலில் ஆடை செய்தால் அது விலை உயர்ந்த, விலை குறைந்த ஆடை. விலை உயர்ந்த ஆடை இழைகள் நெருக்கமா மென்மையாக இருக்க வேண்டும். அதை போல கணவனுடைய உள்ளம் மனைவியிடத்திலும், மனைவியின் உள்ளம் கணவனிடத்திலும் ஒன்று கொண்டு மென்மையாக இருக்க வேண்டும். முதலில் நெருக்கமாக இருக்க வேண்டும், இரண்டாவது ஒன்று கொண்டு மென்மையாக இருக்க வேண்டும். ஆடையின் இழைகள் மென்மையாகுவதைப் போல ஆண் பெண், ஆடவர் பெண்களுடைய இதயங்கள் மென்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், ஆடை அணிவது எதற்காக? மானத்தை மறைப்பதற்காக ஆடை. நம்முடைய ரகசியம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக ஆடை. ஆடை நம்முடைய ரகசியத்தை மறைக்கிறது. அதே போல கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்றால் ஒருவருக்கொருவர் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. கணவனிடத்தில் 1000 ரகசியம் இருக்கலாம், அது மனைவிக்கு மட்டும் தெரியும். மனைவியிடத்திலே பல ரகசியங்கள் இருக்கலாம், அது கணவனுக்கு மட்டுமே தெரியும். எனவே ஒருவருக்கொருவர் ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. என்றைக்காவது நம்முடைய ரகசியத்தை நம்முடைய ஆடை வெளியே சொல்லி இருக்கிறதா? நாம் அணுகின்ற டவுசர், ஜெட்டி நம்முடைய தன்னுடைய நம்முடைய ரகசியத்தை உலகத்துக்கு பறைசாற்றி இருக்கிறதா? நம்முடைய பெனியன் நம்முடைய உடலின் அந்தரங்கத்தை உலகத்துக்கு சொல்லி இருக்கிறதா? இல்லை. ஆடை, நாம் அணுகின்ற ஆடை அந்த ரகசியத்தை வெளியே சொல்லாது. அதே போல் ஒருவருக்கொருவர் ரகசியத்தை சொல்லாமல் மறைத்து வைக்க வேண்டும். அடுத்து ஆடையிலே கிழிசல் ஏற்படலாம். ஆடையில் கிழிசல் ஏற்படலாம். கிழிசல் ஏற்பட்டு விட்டால் அந்த ஆடையை தூக்கி வீச மாட்டோம், ஆடையை தைத்து பயன்படுத்துகிறோம். அதே போல் கணவனால் மனைவிக்கும், மனைவியினால் கணவனுக்கும் ஏதாவது மனக்கசப்பு ஏற்படலாம், சில ஊடல்கள் ஏற்படலாம். அப்படி ஊடல்கள் ஏற்படும் போது ஆடையில் கிழிசல் விழுந்தால் இது கிழிந்த ஆடை என்று தூக்கி வீச மாட்டோம், தைத்து பயன்படுத்துகிறோம். அதே போல வாழ்க்கையிலே கணவன் மனைவி ஆடையாக வாழும் போது சில கசப்புகள் இருக்கலாம், சில மனமாச்சரியங்கள் இருக்கலாம், சில கருத்து வேறுபாடு என்ற கிழிசல் இருக்கலாம். ஒருவருக்கொரு அதை அட்ஜஸ்ட் செய்து அதை காலப்போக்கில் அன்பாக பேசி நாம் என்ன செய்ய வேண்டும், இணைக்க வேண்டும். கிழிசல் என்பதற்காக வாழ்க்கையை உதறிவிடக் கூடாது. அடுத்து கிழிசலோடு ஆடை அணிந்தால் அவமானம், அதே போல அந்த குறையோடு இருந்தால் அவமானம். கிழிசல் மிக அதிகமாக போனால் வேறு வழி இல்லை, அந்த ஆடையை வீசிவிட வேண்டியதான். இஸ்லாம் தலாக் என்ற ஒரு உரிமையை பெண்களுக்கு கணவனுக்கு தந்திருக்கிறது, மனைவிக்கும் அந்த உரிமையை தந்திருக்கிறது. ஏன் அந்த உரிமையை தந்திருக்கிறது தெரியுமா? அதுல ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே இஸ்லாம் மட்டும்தான் தலாக்கு என்ற உரிமையை கணவன் கையில் தந்திருக்கிறது. பிற மதங்கள் எல்லாம் நீதிபதியின் கையில் தான் தந்திருக்கிறது. முஸ்லிம் தகுந்த சூழலில், வேறு வழியில்லா சூழலில் தன் வாழ்க்கை துணைவி விவாகரத்து செய்துவிட உரிமை கொடுத்த இஸ்லாம் பிற மதத்தினர்களுக்கெல்லாம் அந்த உரிமை இல்லாமல் அவர்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கிறது. எது ரீசனபிள், எது ரேஷனல், அது எது பகுத்தறிவுக்கு பொருத்தமானது, எது நியாயமானது என்பதற்கு சின்ன உதாரணத்தை சொல்லி காட்ட விரும்புகிறேன். இஸ்லாம் ஏன் நீதிமன்றத்திலே நீதிபதியின் கையிலே தலாக்குடைய உரிமையை தரவில்லை, ஏன் கணவன் கையிலே தந்தது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கத்தான் செய்து. பெண்ணின் மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். பெண்ணினுடைய மானத்தை காக்க இஸ்லாம் எடுத்த நடவடிக்கை தான் கணவனுடைய கையில் தலாக்கு. ஒரு பெண்மணி அவளோடு வாழ முடியாது என்ற ஒரு வேதனையான சூழல் ஒரு கணவனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் ரகசியமாக தலாக்கு சொல்லி அவன் கணக்கை முடித்து விடுகிறான். அதே நேரத்தில் நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீதிமன்றத்திலே சென்று இவன் தன்னுடைய வாதத்தை சொல்லும் போது மனைவியை பெற்றுள்ள ரகசியத்தை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். மனைவியை பற்றியுள்ள ரகசியத்தை பகிரங்கமாக சொல்லும் போது எதிர் இருதரப்பு வக்கீல்களுடைய வாதம் நடக்கும், குறுக்கு விசாரணை நடக்கும், குற்றவாளி குண்டில் ஒரு பெண் நிறுத்தப்பட வேண்டும். சில நேரங்களில் ஒரு சில காரணத்துக்காக தலாக்கு சொல்ல முன் வருவான், ஆனால் நீதிமன்றம் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளாது. இந்த காரணத்துக்காக தலாக்கு சொல்லக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லும். உடனே அவன் என்ன செய்வான்? இவனுக்கு எப்படியாவது தலாக்கு பெற்றாக வேண்டும். ஆனால் நீதிமன்றம் இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. உடனே ஒரு பத்தினி பெண் மீது பழி சொல்வார், பத்தினி பெண் மீது கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் பழி சொல்வார். எனவே பத்தினி பெண் பழி சொல்லப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்திலே கூண்டிலே கூனி குறுகி நிற்கக்கூடாது. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு பத்தினியான பெண் அவள் மீது அவமானமான அவதூறு சொல்லப்பட்டு நீதிமன்றத்தில் அவள் குற்றவாளியாக கூண்டிலே குறுகி நின்றால் அவளுடைய எதிர்காலம் என்னவாகும்? அதற்கு பிறகு அவளுக்கு ஒரு வாழ்நாள் முழுதும் ஒரு கணவன் கிடைக்காமல் போய்விடுவான். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது நீதிபதியினுடைய கையில் கொடுக்கவில்லை, நீதிமன்ற கணவனுடைய கையில் கணக்கை முறையாக செய்து நீ முடித்துவிடு. அதிலும் பாருங்கள், அடுத்து இன்னொரு விஷயம் தெரியுமா? மற்ற இடங்கள்ல எல்லாம் உரிய நேரத்தில் கோர்ட்ல கேஸ் போட்டா சீக்கிரம் தீர்ப்பு கிடைக்குமா? அதாவது 300 எத்தனையோ நீதிமன்றத்தில் தேங்கி இருக்கிற வழக்குகளை பார்த்தா இது கியாமத்தினால் ஆனாலும் சில வழக்குகள் முடியாது. எத்தனை வழக்குகளை பெற்றுள்ள வேடிக்கை கதைகளை சொன்னா தனி ஒரு அத்தியாயமே இருக்கிறது, அந்த அளவுக்கு நீதிமன்றம். அதனால என்ன நடக்கும்? கோர்ட்ல கேச போட்டு தீர்ப்பு வர்றதுக்குள்ள இவனுக்கு ஒரு பெண்ணு தேவைப்படும், அவளுக்கு ஒரு ஆண் தேவைப்படும். எனவே பிற சமயங்கள் என்ன நடக்கு தெரியுமா? பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு. ஆக இவன் மனைவியை தலாக்கு சொல்ல முடியாமல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தீர்ப்புக்காக காத்திருக்கிறான். காத்திருக்கிற காலத்திலே ஒரு ஆண்மகனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தேவைப்படுகிறது, ஒரு பெண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டு தேவைப்படுகிறது. இது எங்கே? இஸ்லாமிய கலாச்சாரத்தில் அல்ல. நீதிமன்றத்திலே தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மதங்களில் இந்த நிகழ்ச்சி, இது போன்ற தலாக்கு விஷயங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று எத்தனையோ நடக்கின்றன. ஆனால் சமுதாயத்துக்கு எப்போது தெரிய வரும் தெரியுமா? புகழ்மிக்கவர்களுடைய தலாக்குகள் வழக்குகள் சமுதாயத்துக்கு பத்திரிகையிலே பார்க்கலாம். கலைத்துறையிலே உள்ளவர்கள் திரைத்துறையிலே உள்ளவர்களுடைய பிரச்சனைகள் பத்திரிகையில் பக்கம் பக்கமாக வரும்போது நமக்கு தெரிகிறது. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா ஏன் அந்த உரிமையை கணவன் கையிலே கொடுத்தான்? அதில் காரணம் இருக்கிறது. பெண்ணின் மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அதைத்தான் இந்த ஆடையோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆணுக்கு பெண் ஆடை, பெண்ணுக்கு ஆண் ஆடை என்று சொன்னால் ஆடை நெடுகிலும் கிழிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அதை உடுத்திருக்க முடியுமா? அவமானம். எனவே நெடிய கிழிசல் இருக்கிற ஆடையை அணிவது அவமானம். எனவேதான் மாற்று ஆடை தேவை. இன்னொரு ஆடை வாங்குகிறோம். அடுத்து பாருங்கள், ஆடையில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆடையை தேடும் போது பொருத்தம் பார்க்கிறோம். நம்முடைய டெய்லரிடத்தில் சென்று நமக்கு ஏற்றவாறு ஆடை அளவெடுத்து தைக்கிறோம். எனவே ஜோடி பொருத்தம் பார்ப்பதை குஃபு என்று அரபியிலே சொல்வார்கள். மணமக்களுக்கு இஸ்லாம் சரியத்திலே குஃபு என்று ஒரு தனிப்பாடம். அதாவது இன்ன ஆண்மகனுக்கு இன்ன பெண்மகள் பொருத்தம், குலப்பொருத்தம், குணப்பொருத்தம், மனப்பொருத்தம், மத பொருத்தம், இப்படி பல்வேறு வகையான பொருத்தங்கள், தொழில் பொருத்தம், இப்படி பொருத்தம் பார்க்க வேண்டும். இந்த பொருத்தத்தை குஃபு என்பார்கள். நம்முடைய உடலுக்கு நாம் ஆடை என்று சொன்னால் நம்முடைய உடலுக்கு ஏற்றவாறு அளவெடுத்து ஆடைகளை தைக்கிறோம். அதை போல இந்த கணவனுக்கு, இந்த மனைவி, இந்த குடும்பத்துக்கு, இந்த குடும்பம் என்று அந்த பொருத்தம் இருக்கிறதே, அந்த பொருத்தம் பார்ப்பதைத்தான் நாம் ஆடை பொருத்தம். எங்கு பார்த்தாலும் ஜோடி பொருத்தத்துக்கு உதாரணம் ஆடை பொருத்தம். பொருத்தம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மெலிந்த உருவத்தில் இருப்பவர் இவ்வளவு பெரிய சட்டை அணிய முடியுமா? மிகப்பெரிய கொளுத்த வடிவத்தில் உள்ளவர் சின்னஞ்சிறிய சட்டை அணிய முடியுமா? உடலுக்கு பொருத்தமாக நாம் அளவெடுத்து தைப்பதைப் போல வாழ்வுக்கு பொருத்தமாக துணைவி அமைய வேண்டும், துணைவன் அமைய வேண்டும். இது ஆடை பொருத்த ஆடை உதாரணத்தில் அடுத்த ஒரு விஷயம். அடுத்து பாருங்கள், இந்த ஆடையில் இன்னொரு செய்தி இருக்கிறது. அதாவது மானத்தை மறைத்தல், பொருத்தம் பார்த்தல், அடுத்து அழுக்கிருந்தால், அதாவது கிழிசல் இருந்தால் தைத்தல், கிழிசல் சிறிதாக இருந்தால் தைத்தல், கிழிசல் பெருசா போனா ஆடை மாற்றல். குடும்பமே இதுதானே. கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன தகராறுன்னு சொன்னா அதை பேசி தீர்த்தல், பெரிய தகராறு வேற வழி இல்லைன்னு சொன்னா நெடுங்கிழிசல், ஆடை மாற்றல். அடுத்த ஒரு விஷயம், காலத்துக்கு ஏற்றவாறு ஆடை. கோடை காலத்தில் ஒரு ஆடை, குளிர்காலத்தில் ஒரு ஆடை. குளிர்காலத்தில் நாம் அணியக்கூடிய அந்த சொட்டரை கோடை காலத்தில் அணிய மாட்டோம். கோடை காலத்தில் அணிகிற மெல்லிய சட்டையை குளிர்காலத்தில் அணிய மாட்டோம். கால பொருத்தத்துக்கு தகுந்தவாறு ஆடை மாற்றம். அதை போல கணவனுடைய பொருளாதாரத்துக்கும் மனைவி ஒத்து போக வேண்டும். கணவன் பொருளாதாரம் கம்மியா இருந்தா கணவன் விட்டு கொடுக்க வேண்டும். என்ன விட்டு கொடுக்கிற வாழ்க்கையில் இலக்கணத்தில் மிகச்சிறப்பு. நமது திருமணங்கள்ல பட்டு கொடுப்பார்கள், நகை நட்டு கொடுப்பார்கள், சீசனத்தை தட்டு கொடுப்பார்கள், கை நிறைய தொட்டு கொடுப்பார்கள். விட்டு கொடுப்பார்களா? விட்டு கொடுப்பதில்லை. அதுதானே மிக முக்கியம். ஒரு இனிமையான தாம்பத்திய வாழ்க்கை அமைய வேண்டுமானால் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் விட்டு கொடுக்க வேண்டும். எனவேதான் எல்லா கொடுத்தலை விட மிகச்சிறப்பான கொடுத்தல் விட்டு கொடுத்தல். அதைத்தான் ஒரு அறிஞர் சொன்னார், பட்டு கொடுக்கின்ற நாம், அதாவது பட்டு துணியை பரிசாக கொடுப்பது, பட்டு கொடுக்கின்ற நாம், நகை நட்டு கொடுக்கின்ற நாம், சீர்சனத்தை தட்டு கொடுக்கின்ற நாம், கை நிறைய துட்டு கொடுக்கின்ற நாம் விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுப்பது வாழ்க்கையின் வெற்றிக்கு அடையாளம். இந்த ஆடையும் அப்படித்தானே. எப்படி பாருங்கள், கோடை காலமா அதற்கு ஒரு ஆடை, குளிர்காலமா அதற்கு ஒரு ஆடை. ஆக காலத்தை அனுசரித்து நம்முடைய ஆடைகள் மாறுகின்றன. சில நேரங்களில் சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் ஆடைகள் மாறுகின்றன. உதாரணமாக பாருங்கள், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு என்று சொன்னால் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறுகிற ஆடைக்கு உதாரணம் பாருங்க, நம்ம என்ன செய்யறோம், ஐரோப்பிய நாகரிகத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள், கோட்டு டை பேண்ட். அரபிய நாகரிகத்தில் இருப்பவர்கள் அது ஒரு நாகரிகம். ஆனா இடம் மாறும்போது நம்முடைய ஆடைகளை கூட நாம் மாற்றிக் கொள்கிறோம். அதே போல காலத்துக்கு ஏற்றவாறு, சூழலுக்கு ஏற்றவாறு கணவனும் மனைவியும் சமரசமாக விட்டு ஆடை மாற்றத்தை போல நாம் நம்முடைய மனமாற்றத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால பொருளாதார சூழல் வாழ்க்கையில் இருக்கும். அதாவது இந்த பொருளாதார சூழலை பற்றி சொல்வார்கள். நம்மிடத்திலே இங்கே பெண்மணிகள் இல்லை, இருந்தாலும் அது ஒரு கவிஞர் சொன்னதை இந்த இடத்துக்கு பொருத்தம் என்பதற்காக சொல்லி காட்டுகிறேன். ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார், சில பெண்கள் எப்படி கணவனிடத்தில் கேட்கிறார்கள், உரிமையோடு சில குரல் கொடுப்பார்கள். சிங்கப்பூர், அதாவது கணவனுடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாத பெண்மணிகளுடைய பிடிவாதத்தை பற்றி ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார். அடுத்த வீட்டு ஆமினா அணிந்திருக்கும் மாலையை அன்றொரு நாள் கண்டுவிட்டேன், அத்தானே எனக்கும் அதுபோல் என்று வாங்கித்தாரும் அத்தானே. அத்தாண்ட மனைவியுடைய முறையீடு. அடுத்த வீட்டு ஆமினா அணிந்திருக்கும் மாலையை அன்றொரு நாள் கண்டுவிட்டேன், அத்தானே எனக்கும் அதுபோல் என்று வாங்கித்தாரும் அத்தானே. துடித்திருக்கும் வைரமும் ஜுளித்திருக்கும் காட்சிகள் தொட்டிலுக்கு என் மனசு அத்தானே நெஞ்சில் தோன்றுவதை சொல்லுகிறேன் அத்தானே. அடுத்து அவன் சொல்றான், என்னருமை சாலிகா, ஏது பணம் என்னிடம், எப்படி நான் வாங்கித்தர கண்ணாட்டி, இப்போ எதுக்கு வேறு துணிமணிகள் பெண்டாட்டி. அவ விட்ட பாடில்ல, சிங்கப்பூர் சாரியும் சிலுக்கிரக ஜம்பரும் சீனத்தண்டு உடுத்திருந்தால் அத்தானே, அதுபோல் சீக்கிரமாய் வாங்கித்தாரும் அத்தானே. கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள காரசாரமான விவாதத்தை திருவி அப்துல் ரஹ்மான் நர்கீஸ் பத்திரியில் ஒரு நாள் 25 ஆண்டுகளுக்கு முன் எழுதினார். இந்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாமல் பிடிவாதமாக இருப்பது, சில மனைவிமார்கள் கணவனை விடாப்பிடியாக தொடர்ந்து கண்டதையெல்லாம் கேட்பார்கள். பொருளாதாரத்தில் கணவன் மனைவி ஒத்து போகிற அளவுக்கு இந்த ஆடை மாற்றத்தை போல கோடை காலத்துக்கு ஒரு ஆடை, குளிர்காலத்துக்கு ஒரு ஆடை, அதே போல மனதனுடைய கணவனுடைய பொருளாதார வளத்துக்கு ஒரு மனம், வறுமையில் ஒரு மனம், ரெண்டுக்கும் போகிற அளவு ஆடை போல் மனங்கள் அமைய வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் கூறிய லிபாசினுடைய வெளிப்பாடு. அடுத்தொன்றை பாருங்கள், இந்த ஆடையின் அல்லாஹ் சொன்னான் மனிதனுடைய அடிப்படை தேவை மூன்று, ஃபண்டமெண்டல் நீட்ஸ் ஆஃப் மென் என்று சொல்வார்கள். அதாவது ஃபண்டமெண்டல் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், மானுட இனத்தின் அடிப்படை தேவைகள் மூன்று. உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும், இருக்க இடம் வேண்டும். இந்த மூன்று அடிப்படை தேவைதானே. ஆனா அல்லாஹ் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணை எப்படி சொல்லல, ஆணுக்கு பெண் உணவு, பெண்ணுக்கு ஆண உணவு, குன்ன தழாமல் லக்கும் வந்தும் தழாமல் லகுன்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. இல்லன்னா ஆணுக்கு பெண்ணு உறைவிடும், பெண்ணுக்கு ஆண உறைவிடும், குன்ன மஸ்கனுள்ளக்கும் வந்தும் மஸ்கனுள்ள, நீ அந்த பெண்கள் எல்லாம் உங்களுக்கு உறைவிடம், நீங்கள் அவர்களுக்கு உறைவிடம். அது அல்லாஹ் சொல்லல, உணவை சொல்லல, உறைவிடத்தை சொல்லல, உடைய சொன்னா. என்ன காரணம் தெரியுமா, உணவை கூட விட்டு வாழலாம். உதாரணமா நம்ம பகல் நேரம் ஃபஜ்ரில் இருந்து மகரிப் வரை யாரும் உண்ணவில்லை, 12 மணி நேரம் ஏறத்தால் ஒரு 12 மணி நேரம் எல்லோரும் பத்தியம் இருக்கின்றோம், எல்லோரும் உண்ணாமல் இருக்கின்றோம். எனவே உண்ணாமல் இருக்கிற நாம் உடுத்தாமல் இருக்கின்றோமா, யாராவது உடுத்தாமல் இருக்கின்றோமா? எனவே பகல் நோன்பின் மூலமாக உண்ணாமல் இருக்கின்றோம். இப்படி எத்தனை சுன்னத்து நோன்புகள் வைத்தாலும் உண்ணாமல் இருக்கின்றோம், உண்ணாமல் இருக்கலாம். அதே போல உறைவிடம் என்பது எடுத்துக் கொள்ளுங்கள், உறைவிடம் இல்லாமல் ரொம்ப பேர் வாழ்க்கையில பயணமே வாழ்க்கையாக இருப்பார்கள், தொடர்ந்து போய்கொண்டே இருப்பார்கள், பல நாட்கள் வீடுகளில் எங்கும் தங்காமல் பயணத்திலேயே நாட்களை போக்கலாம். எனவே உண்ணாமல் உபவாசம் இருந்து நோன்பிருந்து நாட்களை நகர்த்தலாம், வீட்டிலே தங்காமல் உறைவிடத்தில் இல்லாமல் பயணத்திலேயே காலத்தை கடத்தலாம். அதே நேரத்தில் யாரும் உடை உடுக்காமல் இருக்க முடியாது, உடை என்பது எக்கணமும் இருக்கும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் மனைவியோடு உடலுறவு கொள்கிற நேரத்திலும் கூட நிர்வாணமாக விலங்கினங்களைப் போல் உடலுறவு கொள்ளாதீர்கள், உடைகளையும் மறைத்து உடலுறவு கொள்ளுங்கள் என்றும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கழிவறைக்கு சென்றாலும் கூட வெட்டு முற்றிலும் உடையை அகற்றாமல் உடையை உயர்த்தித்தான் செய்கின்றோம். இப்படி பார்க்கும்போது அந்த உடை என்பது நம் உடலோடு ஒட்டி இருக்கின்றது. எனவே ஒட்டி இருக்கின்ற இந்த உடைக்கு நிகரான உதாரணம் வேறு எது இருக்கிறது? உணவு இருக்கிறதா, உறைவிடம் இருக்கிறதா? உடைதானே இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் அருமையா சொன்னான், அவர்களுக்கு நீங்கள் ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அதனால நம்ம அப்படின்னா சில நினைக்கலாம், அப்படின்னா 24 மணி நேரம் மனைவியை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? எங்கள் மனைவிமார்கள் தாயகத்திலே இருக்கிறார்கள், நாங்கள் கடல் கடந்து இங்கே இருக்கிறோம். அல்லாஹ் சொன்னது எப்படின்னா அந்த இடத்துலதான் சிந்திக்கணும். எல்லோரும் குடும்பத்தோடு இருப்பவர்கள் அல்ல, இங்கே கூடியிருக்கிறவர்கள் குடும்பத்தோடு இல்லாதவர்கள். அல்லாஹ் சொன்ன உமை ஆடை என்றானே, இப்ப நாங்க ஆடை இல்லாம நிர்வாணமாக இருக்கிறோம், எங்க ஆடை ஊர்ல இருக்குது, நாங்க இங்க இருக்கிறோம். இப்போது ஆடையற்றவர்களா இல்லை, மனைவி இல்லை இடத்தில் இல்லை. இடத்தால் உங்கள் மனைவி இல்லை என்றாலும் இதயத்தால் உங்கள் மனைவி இருக்க வேண்டும். அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்காமல், அந்நிய பெண்கள் உங்கள் மனைவியை விட அழகாக தெரிந்தால் கற்பனை செய்து பார்க்காமல், எக்கணமும் உங்கள் மனைவியின் எண்ணம் உங்கள் இதயத்தில் இருக்க வேண்டும். இடத்தால் மனைவி இல்லாமல் இருக்கலாம், எண்ணத்தால் மனைவி உங்களோடு இருக்க வேண்டும். எனவே மனைவியை கணவனும் கணவனை மனைவியும் இதயத்தில் சுமக்க வேண்டும், எப்போதும் பக்கத்திலே வைத்திருக்க முடியாது, இதயத்தில் சுமக்க வேண்டும். உடலோடு ஒட்டி இருக்கிறது ஆடை, உள்ளத்தோடு ஒட்டி இருக்கிறது கணவன் மனைவியுடைய பந்தபாசம் என்பதை சுட்டிக்காட்டத்தான் ஆணுக்கு பெண் ஆடை, பெண்ணுக்கு ஆண் ஆடை என்ற அந்த உதாரணத்திலும் நாம் பார்க்கிறோம். அருமையாக உறைவிடத்தை சொல்லாமல் உணவை சொல்லாமல் அல்லாஹ் உடையை தேர்ந்தெடுத்தான். கடைசியா ஒரு உதாரணம் பாருங்க, எத்தனை உதாரணம் அருமையான பெருமக்கள். அல்லாஹ் இந்த ஆடைன்னு சொன்னதை பற்றி அறிஞர்கள் பெருமக்கள், முதல முதலாக எனக்கு தெரிந்த இறையர்கள் கவிமணி பேராசிரியர் காவன் அப்துல் கபூர் சாஹிப், சிலேடை கவிஞர் சிராஜ் அப்துல் ஹை, கவிக்கு அப்துல் ரஹ்மான், இப்படி ஒவ்வொருவரும் அவர் கண்ணோட்டத்திலே பலவிதமான சிந்தனைகளை எழுதுகிற தனி புத்தகமே எழுதலாம். அல்லாஹ் சொன்ன ஆடைக்கு எவ்வளவு ஆழமான உவமை இருக்கிறது என்று. அடுத்து பாருங்கள், கடைசிய ஒரு விஷயம், ஆடேன்னு அல்லாஹ் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? மனிதனுக்கும் மிருகத்துக்குள்ள வித்தியாசமே ஆடுதான். ஏனென்றால் ஆடு மாடுகள் சாப்பிடுகின்றன, எல்லா மிருகங்களும் சாப்பிடுகின்றன. சாப்பிடாத மிருகங்கள் இருக்கிறதா? சின்னஞ்சிறு எறும்புக்கு கூட உணவு தேவைப்படுகிறது, கொசுக்களுக்கு கூட உணவு தேவைப்படுகிறது. நம்முடைய இரத்தத்தை குடிக்கின்ற கொசுக்கள், அது நம்முடைய இரத்தத்தின் இரத்தமாக நம்முடைய நம்மை பழகி நம்மோடு உலவுகின்றன. ஆக கொசுக்களும் இரத்தம் குடிக்கின்றன, உணவு எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. ஆனால் உணவு இருக்கிறது, உறைவிடம் இருக்கிறது. பாம்புகளுக்கு கூட பொந்துகள் இருக்கின்றன, பறவைகளுக்கு கூடுகள் இருக்கின்றன. பாம்புகளுக்கும் பறவைகளுக்கும் நாளங்களும் கூடுகளும் பொந்துகளும் இருக்கின்றன. உலகத்தில் ஆடை என்பது மனிதனின் முகவரி. மனிதனுக்கு மட்டும்தான் ஆடை. எங்கேயாவது ஆடுகள் ஆடை உடுக்கின்றனவா, மாடுகள் ஆடை அணிகின்றனவா? இல்லை. ஆடு மாடுகளுக்கும் விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் ஆடை இல்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா மனிதனுக்கு மட்டும்தான் ஆடையை அலங்காரமாக்கினார். வேறு எந்த விலங்கினத்துக்கும் இல்லை, பறவைகளுக்கும் இல்லை, ஜீவராசிகளுக்கும் இல்லை, மனிதனுக்கு மட்டும் உரித்தானது ஆடை. எனவே உணவு எல்லாவற்றுக்கும் உரியது, உறைவிடமும் எல்லாவற்றுக்கும் உரியது. அதனாலதான் அல்லாஹ் எப்படி உதாரணம் சொல்கிறான்னா, எல்லா மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் உரிய உணவை சொல்லாமல், எல்லா மிருகத்துக்கும் பறவைக்கும் உரிய உறைவிடத்தை சொல்லாமல், மனிதனுக்கு மட்டுமே இருக்கிற அந்த உடையை சொல்லுகிறார். அந்த உடையை சொல்லி காட்டும் போது எப்படி கூறுகிறான், அதாவது ஆண் பெண் இருவரும் ஒருவருக்கு ஒரு ஆடை என்று சொன்னா, திருமணம் என்பது மனிதனுக்கு மட்டும்தான். ஒரு ஆடும் எந்த நேரத்திலும் ஒன்றை ஒன்று பயன்படுத்திக் கொள்ளும். மிருகங்கள் எல்லாம் உறவு கொள்வது பகிரங்கமாக நடுத்தெருவிலே மோதிக்கொள்ளும். எனவே ஆடுகள் மீது ஆடுகளும், மாடுகள் மீது மாடுகளும், இன்னபிற விலங்கினங்களும் கொள்ளுகின்ற உறவு பகிரங்கமான காட்சி. அதற்கென்று விதிவிலக்கில்லை, விதிமுறைகள் இல்லை, எந்த விதமான அணுகுமுறையும் இல்லை. எப்படியும் எதுவும் எதையோடும் இணைந்து கொள்ளும். ஆனால் மனிதன் மட்டும் திருமணம் என்ற மரபு, அந்த திருமணம் யாரை திருமணம் செய்ய வேண்டும், எப்படி திருமணம் செய்ய வேண்டும், அந்த திருமணத்துக்கான வரைமுறை என்ன. திருமறையிலே அல்லாஹ் தனியாக ஒரு அத்தியாயத்தில் இறக்கிறான் சூரத்துல் பக்ராவில, அதாவது ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் என்று தொடரக்கூடிய வசனத்தில், உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டவர்கள் என்று 13 கூட்டத்தாரு பட்டியலிட்டு காட்டான். 13 கூட்டத்தாரை மனம் புரிவது கூடாது. திருக்குரான் ஒரு பட்டியலையே தருகிறது. எனவே மிருகங்களுக்கு இப்படி ஏதேனும் விதிமுறைகள் இருக்கிறதா, வேத வழிமுறைகள் இருக்கிறதா? இல்லை. அது எது வேண்டுமானாலும் இணையும். எனவேதான் அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் உரிய ஆடையை மனிதனுக்கு மட்டிய உரிய திருமணத்துக்கு உதாரணமாக சொல்வது எவ்வளவு பொருத்தம், பொருத்தத்திலும் பொருத்தம். மனிதனுக்கு மட்டுமே உரிய ஆடை, அதை மனிதனுக்கு மட்டுமே உரிய திருமணத்தோடு பொருத்தி காட்டினான். எனவே புன்னல் லிபாசுல்லக்கும் வந்தும் லிபாசுல்லகுன்ன என்ற அழகான உவமையின் மூலமாக குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற மிகச்சிறந்த ஒரு தத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் இதில் ஆணாதிக்க உணர்வு கூட கொஞ்சம் அடங்கி போகிறது. சிலர் சொல்வார்கள், இஸ்லாம் கூறுகிற சட்டத்தை பார்த்தா ஆணாதிக்க சமுதாயத்துக்கு ஆதரவாக இருக்கிறது, பெண்களை அடக்கி ஒடுக்கி கட்டுப்படுத்தி ஆணாதிக்கத்துக்கு இஸ்லாம் ஆதரவு என்று தப்பான பிரச்சனை. ஏன்னா ஒரு கவிஞர் சொன்னாரு, வீணையடி நீ எனக்கு, மேவு மிரல் நான் உனக்கு, பெண்ணே நீ எனக்கு வீணை, உன்னை வீட்டுகின்ற விரல் நான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புகழ்மிக்க ஒரு கவிஞருடைய வார்த்தை, வீணையடி நீ எனக்கு என்றால் மேவு மிரல் நான் உனக்கு, நீ வீணையாக இருந்து தாம்பத்திய சங்கீதத்தை ஒலிக்க வைக்கிறாய், நான் அதை மீட்டுகின்ற விரலாக இருக்கிறேன். இந்த விரலுடைய விருப்பத்துக்கு வீணை கட்டுப்பட்டால் தான் இனிய நாதம் பிறக்கும். வீணை சுயமாக இயங்கக்கூடாது, சுயமாக தன் நாதத்தை ஒலியை எழுப்பக்கூடாது. விரல் எப்படி போகிறதோ அந்த விரலுக்கு இணங்கி வீணை குரலை பதிவு செய்ய வேண்டும். எனவே வீணை என்பது தன் சுய உரிமையை இழந்து விரலுக்கு கட்டுப்பட வேண்டும். அதுதானே உலக நடைமுறை. இஸ்லாம் அதில் தெளிவாக சொல்கிறது, ஆடையடி நீ எனக்கு, அவ்வாறே நான் உனக்கு, பெண்ணே நீ எனக்கு ஆடை, நானும் உனக்கு அப்படித்தான் என்ற ஒரு அழகான வழிமுறையை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே ஆடை என்பது அகத்துறை திருமண வாழ்க்கைக்கு அருமையான மிகச்சிறப்பான உதாரணம். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த நோன்பை பற்றி ஒரு ஆயத்தை அருளும் போதே மிக அருமையான உமை, என்ன உமை தெரியுமா? அதாவது தொடக்க காலத்தில் நோன்பு எப்படி இருந்தது தெரியுமா? மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில, அதாவது நோன்பு நேரத்தில் உடலுறவு கொள்ளக்கூடாது என்பது தொடக்க கால சட்டம். அப்ப அல்லாஹ் அதை எப்படி சொல்லி காட்டுறான்னா, மொத்தமே சாப்பிடுவது கூட எப்படி ஆரம்பத்தில் இருந்த சட்டம், அதாவது மகரிபு இஷாக்கு இடையில சாப்பிட்டாக வேண்டும். சாப்பிடுவதாக இருந்தாலும் உறவு எது உணவு எதுவா இருந்தாலும் மகரிபு டு இஷா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வரும் எதுவும் கூடாது. கடைசியில் அல்லாஹ் நோன்புடைய காலத்தை கொஞ்சம் அவகாசமா எக்ஸ்டென்ஷன் செஞ்சான், ஃபஜ்ர் வரையிலும் சாப்பிடலாம். இந்த ஃபஜ்ர் வரையிலும் சாப்பிடலாம்னு சொல்லும் போது அல்லாஹ் எப்படி வாசகத்தை பயன்படுத்துறேன்னா, கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூலி வெளிப்படும் வரையிலும் உண்ணலாம் பருகலாம். இதுதான் முதல்ல அல்லாஹ் அருளிய வசனம். இந்த ஆயத்து அருளப்பட்டவுடன் சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? அருமையான அல்குர்ஆன் இலக்கிய நயத்தோடும் இலக்கண திமிரோடும் வாழ்ந்த அரபிகளுக்கு சவால் விடுகிற குர்ஆன். எனவேதான் அவர்களுக்கு பொருத்தமான உதாரணம் சொன்னா, கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் வெளிப்படும் வரையிலும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று ஆயத்து அருளப்பட்டவுடன் பல சஹாபாக்கள் தமது தலையணைக்கு அடியிலே கருப்பு நூலை வைத்து படுத்தார்கள். காலையிலே கண்விழித்து பார்த்தார்கள், கருப்பு நூலு கருப்பு நூலாகவே இருந்தது, எந்த கருப்பு நூலும் வெள்ளை நூலாக மாறவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலை வந்தடைந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் வெளிப்படும் வரையிலும் உண்ணலாம் பருகலாம் என்று அல்லாஹ் ஆயத்து அருளினார், தாங்கள் சொன்னீர்கள், ஆனா எங்க கருப்பு நூல் கருப்பாகத்தான் இருக்கிறது, வெள்ளையாக மாறவில்லை என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கம் சொன்னார்கள், இது கருப்பு நூல் என்றால் கருப்பு நூல் யதார்த்தமான பொருள் அல்ல. மினல் ஃபஜ்ரி, உடனே அல்லாஹ் அடுத்து மினல் ஃபஜ்ரி அதாவது ஃபஜ்ர் வரை, அந்த மினல் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆயத்தில் மினல் ஃபஜ்ரி என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு எழுத்தும் தனியா இறங்கப்படுது. அல் ஃபஜ்ர் மூன்று எழுத்து, ஐந்து எழுத்து, மின் ரெண்டு எழுத்து, மினல் ஃபஜ்ரி என்கிற இந்த எழுத்து தனியா ஜிப்ரீலிஸா வர்றாங்க. ஹத்தா இந்த மொத்த ஆயத்துக்கு இடையில மினல் ஃபஜ்ரி என்கிற ஐந்து எழுத்தை இறக்குவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸ்பெஷல் விசிட் செய்து இந்த விஷயத்தை சொன்னாங்க, அதாவது ஃபஜ்ர் வரை. அப்படின்னா எவ்வளவு அழகான உண்மை பாருங்கள். கருப்பு நூல் எது? இரவு. வெள்ளை நூல் எது? பகல். எனவே கருப்பு நூல் வெள்ளை நூல் என்று சொன்னா இங்கே அறிஞர்கள் சிந்திக்கிறார்கள், அதாவது கால சக்கரம் சுழந்தது. நீங்க வழக்கமா கேள்விப்பட்டிருப்பீங்க, கால சக்கரம் சுழந்தது. காலத்தை சக்கரம் என்று சொல்கிறோமா இல்லையா? ஒரு சக்கரத்தை சுழல்வதை போல காலத்தின் சுழற்சியை சக்கரத்தின் சுழற்சி என்று சொல்வது தமிழர் மரபு. தமிழ்நாட்டில் இருக்கிறது, பல மொழிகளிலும் இருக்குது காலத்தினுடைய சக்கரம். எனவே இந்த கால சக்கரம் எந்த சக்கரம் தெரியுமா? ஒரு ராட்டினத்தின் சக்கரம். அந்த ராட்டினம் நூல் நூற்கின்ற ராட்டினம். அந்த ராட்டினத்தில் இரவு என்ற கருப்பு நூலும் பகல் என்ற வெள்ளை நூலும் சேர்ந்து சுற்றி சுழலப்படுகிறது. எனவே சூரியனுடைய சுழற்சி, சோலார் சிஸ்டம் எனப்படுகிற சூரிய மண்டலத்திலே அந்த ஒன்பது கிரகங்களும் சுழலுகின்ற சுழற்சியை பார்த்தா காலத்தினுடைய சக்கரத்தின் சுழற்சி. எனவே இந்த இரவு நேரம் கருப்பு நூல், வெள்ளை நூல் பகல் நேரம், இப்படி ஒரு சக்கரத்துடைய சுழற்சியைப் போல கருப்பு வெள்ளை என்று இரவையும் பகலையும் அருமையான உவமையாக்கி இலக்கணத்துக்கு சிகரம் வைக்கிறது இறைமறை குர்ஆன் ஷரீப். எனவே இப்படி அல் குர்ஆனில் காணப்படுகிற உவமைகளில் நிறைவாக ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். அதாவது ஆணவர் பெண்டினுடைய உறவை பற்றி சொல்லி காட்டும் போது அல்லாஹ் கூறுகிறான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபைத்து ஹர்சக்கும் அன்னா ஷைத்தும், உங்கள் மனைவியர்கள் உங்களுடைய வயல்கள் உங்கள் கழனிகள், எனவே கழனிகளுக்கு நீங்கள் விரும்பியபடி வாருங்கள். இது அல் குர்ஆனுடைய வசனம். வயல்கள் எவ்வளவு அருமையான ஒன்று வருங்க. ஏனென்றால் வயல் என்று ஏன் அல்லாஹ் சொன்னான் என்றால், ஆண்கள் கருத்தரிப்பதில்லை, பெண்கள் தான் கருத்தரிக்கிறார்கள். எனவே ஆண்கள் விவசாயிகளாக உழுகிறார்கள், ஆண்கள் விவசாயிகளாக உழுகிறார்கள், விவசாயிகளாக உழுகிற நேரத்தில் பெண்கள் கருத்தரிக்கிறார்கள். அதனாலத்தான் தமிழ்ல ஒரு வார்த்தை பாருங்க, பல போக சாகுபடி. அந்த விவசாயத்துக்கு பல போகம், போகம்னா உடலுறவுக்கும் போகம், நெல் வயக்காட்டில் உழுவதற்கும் பல போக சாகுபடி, விவசாயத்தில் பல போகம் சாகுபடி. அதே போல பெண்களுக்கு மகவு சூழ் தரிப்பார், மக சூழ் தரித்தல், மகசூல், அதிக மகசூலுக்கு 5000. நீங்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் பார்த்திருப்பீர்கள் விவசாயத்துறையினுடைய விளம்பரங்கள், அதிக மகசூலுக்கு 5000 பயிரிடுங்கள். இந்த நெல்லுடைய ரகத்தை சொல்வது மகசூல், மகவை சூழ்ந்திருப்பது பெண்கள், மகசூலுக்குரியது வயல்கள். போகம் போகம் பெண்களிடத்தில், நிலத்திலும் பல போக சாகுபடி. அடுத்து பாருங்கள், இந்த நிலத்தினுடைய அம்சங்கள், நிலத்தில் தான் உற்பத்தி, பெண்களில் தான் மனித இன உற்பத்தி. ஆனா ஒரு வேதனை என்ன தெரியுமா, விவசாயி ஆண்மகன், விளைநிலம் பெண்மகள், குர்ஆன் கூறுகிறது. ஆனா இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அதிசயம் என்ன தெரியுமா, எல்லா விவசாயிகளும் விலை கொடுத்து வாங்குவது நிலத்தை, வரதட்சணை வாங்கக்கூடிய ஆண்கள் தலைகீழ். இந்த விவசாயி நிலங்களை விலை கொடுத்து வாங்குறது. மனைவி என்பது விளைநிலம், விளைநிலம் என்று சொன்னால் மனைவி என்ற விளைநிலம் கணவன் என்ற விவசாயி விலை கொடுத்து வாங்குகிற விபரீதம். அதைத்தான் ஒரு அறிஞர் சொன்னார், இறைவா வான்மறை வேதத்திலே வனிதையரை வயல்கள் என்று சொன்னாயே, வனிதையரை அதாவது பெண்களை வயல் என்று சொன்னாயே இறைவா, இன்றைக்கு எங்கள் வயல்கள் அல்லவா விவசாயிகளை விலை கொடுத்து வாங்குற விபரீதம் நடக்கிறது. வயல்கள் அது என்ன, பெண்கள் நம்முடைய சமுதாயத்துடைய கண்கள். எனவே எங்கள் வயல்கள் அல்லவா விவசாயிகளை விலை கொடுத்து வாங்குகிற விபரீதம் நடக்கிறது. அப்படித்தான் பெண்மணிகள், நமது கண்மணிகள், நெல்மணிகள். ஏன்னா நெல்மணின்னு சொல்ல காரணம் தெரியுமா, ஆண்களாகி நாமெல்லாம் அரிசி, பெண்கள் நெல்மணி. ஏன்னா அரிசிக்கு கோஷா கிடையாது, நெல்லுக்கு கோஷா இருக்கிறது, பெண்ணுக்கு கோஷா. அது எதை போல, நெல்லுக்கு உமி இருப்பதை போல பெண்ணுக்கு கோஷம். ஆண்களாகிய நாம அரிசி, ஆண்களாகிய நாமோ குளி கொண்டு வைக்கப்பட்டால் அது புதைக்கப்படுகிறோம். பெண்மணிகள் எல்லாம் நெல்மணி என்ற காரணத்தினால் அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள், நாம் புதைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நெல்லை புதைத்தால் விளைச்சல் கிடைக்கும், அரிசியை புதைத்தால் விளைச்சல் உருவாகாது. எனவே அல்குர்ஆனுடைய வெளிச்சத்தில் பார்த்தால் பெண்கள் வயல்கள் என்ற வார்த்தையில் எவ்வளவு தெளிவான செய்தி இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய வேதம் அல்குர்ஆன் ஷெரீஃப் அழகான உமைகளை, தனிய ஒரு நூலே உருவாக்கலாம் அல்குர்ஆன் ஒளியில், அழகிய உமைகள் என்று குர்ஆனுடைய உமைகளை பற்றி சிந்தித்து பார்த்தா உலகத்து கவிஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி, உலகத்து இலக்கிய மேதைகள் எல்லாம் ஒன்று திரட்டி, இதோ பாருங்கள் அல்லாஹ் அருளிய அழகிய உமைகள் என்று சொன்னால் எல்லோரும் வாயடைத்து போய்வார்கள். குர்ஆன் கூறுகிற எல்லா உமைகளுக்கும் சிகரம் வைத்த உமைதான் இப்போது சொல்லி காட்டப்பட்ட ஆடை போன்ற உமை. இப்படி உமையின் மூலமாக சொல்ல வந்த செய்திகளை உலகத்துக்கு எடுத்துரைக்கும் ஒப்பற்ற வேதம் குர்ஆன் ஷெரீப். அந்த குர்ஆன் நமக்கு அல்லாஹ் தந்த ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல். இந்த குர்ஆனை, பெற்ற குர்ஆனை பேணி பாதுகாப்போம். அந்த குர்ஆன் எந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டதோ அந்த ரமலானிலேயே அந்த குர்ஆனுடைய அழகிய நயத்தை கூறுகிறோம். எனவே அருமையான பெருமக்களே, இன்றைய தலைப்பு நிகழ்ச்சியின் நிறைவில் மீண்டும் நினைவூட்டுகிறேன், இன்றைய தலைப்பு அல் குர்ஆன் ஒளியில் அழகிய உமைகள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தலைப்பு வான்மறை வெளிச்சத்தில் வரலாற்று சுவை.
This audio was downloaded from the